الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. وصلوات ربي وسلامه على سيدنا وسندنا محمد أرسله ربنا تبارك وتعالى شاهدا ومبشرا ونذيرا وداعيا إليه بإذنه وسراجا منيرا، وعلى آله الطيبين الذين طهرهم الله تطهيرا، وأصحابه الذين جاهدوا في سبيله تعالى جهادا كبيرا، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم يجزي الله تبارك وتعالى المحسنين من عباده جنة وحريرا. أما بعد، சர்வசக்தன் நித்திய ஜீவன் சகல வகை இபாதத்துகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பத்தில் புகழ்கின்றேன். அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அவனன்றி வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தோழர்கள், அவர்களின் அருமை குடும்பத்தவர்கள், அவர்களின் உன்னத வழியை தொடர்பவர்கள், அவர்களின் உன்னத வழிக்காக நின்று உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய சகல நல்லவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் கொட்டிக்கொண்டிருக்கட்டுமாக. அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து வாழும்படி ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் அன்பொழுக வசிய செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் இந்த அழகான முபாரக்கான வீட்டிலே அவனது ஒரு இபாதத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மறுமையில் நம் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உன்னதமான சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேற்றைய முன்தினம் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இலங்கையின் பட்டி தொட்டி எங்கும் நாட்டு மக்கள் சுதந்திர தின கொண்டாட்டங்களை உணர்வுபூர்வமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தேசிய கொடி உயரப் பறந்தது, தேசிய கீதம் ஓங்கி ஒழித்தது, மக்கள் சுறுசுறுப்பாக துடிதுடிப்போடு 67வது சுதந்திர தினத்தை பெருமையோடும் பெருமிதத்தோடும் கொண்டாடி அகமகிழ்ந்தனர். அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கிறது. எதிலிருந்து இந்த சுதந்திரம் நமக்கும் நாட்டு மக்களுக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் தெளிவான அறிவை தந்திருக்கிறான், விளங்குகின்ற ஆற்றலையும் கூடவே தந்திருக்கிறான். எதையும் சரியாக நின்று நிதானித்து புரிந்து கொள்ள வல்லவர்களாக அல்லாஹ் நம்மை படைத்து வைத்திருக்கிறான். பல ஆண்டுகளுக்கு முன் கிடைத்த இந்த சுதந்திரம், அது முழுமையான சுதந்திரம் ஒன்றாக நாம் பார்க்கின்றோமா, அல்லது ஒரு அரசியல் சுதந்திரமாக மட்டும் நாம் அதனை பார்க்கின்றோமா? இந்த மண்ணிலே இன்னும் பிற நாடுகளிலே காலனித்துவத்தை இறுக பதித்து வைத்திருந்த மேற்கத்தியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போன நேரத்தில் நமது நாட்டுக்கும் நம்மை நாமே ஆளுகின்ற ஒரு சுதந்திரம் கிடைத்தது. அவ்வளவுதான் என்று நான் நினைக்கிறேன். அது தவிர யார் யார் நம்மை காலனித்துவப்படுத்திக் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய கொள்கைகளிலிருந்து நாம் சுதந்திரம் பெறவில்லை, அவர்களின் சிந்தனைகளிலிருந்து நாம் சுதந்திரம் பெறவில்லை, அவர்களின் முறைகளிலிருந்து நாம் சுதந்திரம் பெறவில்லை, அவர்களின் அமைப்புகளிலிருந்து நாம் சுதந்திரம் பெறவில்லை, அவர்களின் ஏற்பாடுகளிலிருந்து நாம் சுதந்திரம் பெறவில்லை,
அவர்களின் வரைவுகளிலிருந்து நாம் சுதந்திரம் பெறவில்லை. எல்லாமே நமக்குள்ளே இன்று வரைக்கும் நம் மனங்கள் காலடித்துவப்படுத்தப்பட்ட நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றன. நமது அரசியல் அவர்கள் வகுத்து தந்த அரசியல், நமது கல்வி அவர்கள் வகுத்து தந்த கல்வி, நமது ஊடகம் அவர்கள் வகுத்து தந்த ஊடகம், நமது பொருளாதாரம் அவர்கள் வகுத்து தந்த பொருளாதாரம், நமது கட்டுமானம் அவர்கள் வகுத்து தந்த கட்டுமானம், இப்படி எல்லாமே எல்லாமே நீதி உட்பட எல்லாமே நிர்வாகம் ஈராக அவர்களுடைய முறைகளிலேயே இருந்து வருகின்றன. கொஞ்ச நஞ்ச மாற்றங்கள் இருக்கலாம். ஒட்டுமொத்தத்தில் மேலை தேயர்கள் என்ன விதைத்து விட்டு போனார்களோ அவை இன்னும் நம் மனங்களில் பெரும் விருட்சங்களாக வளர்ந்து நம்மை ஆண்டு கொண்டே இருக்கின்றன. ஒரு பெரும் அறிஞர் சொன்னது போல், ஆங்கிலேயர்கள் ஒரு இடத்தில் 100 ஆண்டுகள் ஆண்டார்கள் என்றால் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு அவர்களின் கொள்கைகள் அந்த இடத்தை ஆளுமாம். அதுதான் இந்த நாட்டிலும் அவர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்துவிட்டு போனார்களோ பெரும்பாலும் அந்த நாடுகளிலும் நடைபெற்று வருகிறது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இதில் நின்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 67வது சுதந்திர தினத்தை பெருமையோடும் பெருமிதத்தோடும் கொண்டாடுகின்ற நாட்டு தலைவர் முதல் சாதாரண ஒரு குடிமகன் வரைக்கும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். நமது பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும், நமது ஊடகத்துறை எடுத்துக்கொண்டாலும், எல்லாமே அவர்களுடைய வழிகாட்டல்கள் ஏற்பாடுகளைத்தான் இன்றும் மதித்து வாழ்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. நாம் இதையெல்லாம் வைத்துவிட்டு இன்னும் சொற்ப வினாடிகளுக்கு ஒரு விடயத்தை மட்டும் சிந்திப்பதற்கு எடுக்க விரும்புகிறேன். நமது அண்மை கால சுதந்திர தினத்துக்கு சில நாட்களுக்கு முன்னிருந்து ஏற்பட்டுள்ள அதிரடி அரசியல் மாற்றங்கள், இவையெல்லாம் நமக்கு இஸ்லாத்தின் நிழல் நின்று நாம் சிந்திக்க கடமைப்படுத்தி கொண்டிருக்கிறது நம்மை. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதுவெல்லாம் இன்னும் நாம் இந்த சுதந்திரத்தை சரியாக விளங்காததன் காரணமாகத்தான் அவர்கள் விட்டு சென்ற டிவைட் அண்ட் ரூல், பிரித்து ஆள் என்ற கொள்கையின் கீழ் இன்னும் இந்த நாடு ஆளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சி ஒரு பக்கம், எதிர்கட்சிகள் மறுபக்கம். இப்படி நாட்டை ஆளுகின்ற அவர்களுடைய தந்திரோபாயத்தில் ஒன்றுதான் அவர்களை எதிர்த்திருப்பதற்கு ஆளும் போது மக்களை, அந்த நாட்டிலே இருப்பவர்களை சிறு சிறு கூறுகளாக திருத்தி வைப்பது, கட்சி கட்சிகளாக திருத்தி வைப்பது, இயக்கங்கள் இயக்கங்களாக திருத்தி வைப்பது, அவர்களுக்குள்ளேயே அவர்கள் திறமைப்பட்டுக் கொண்டு இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக சேர்ந்து விட்டார்கள் என்றால் நம்மை நாட்டிலிருந்து துரத்தி விடுவார்கள் என்ற ஒரு பயம் ஐமிச்சம் அவர்களிடத்தில் இருந்ததனால்தான் எந்த இடத்தில் அவர்கள் கால் பதித்தார்களோ அங்கே அவர்கள் செய்கின்ற வேலை அவர்களுடைய முறைகளிலே சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கு முன் பிரிவினைகளை ஏற்படுத்தி வைப்பது. அதுதான் இன்றும் இந்த நாட்டிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இன்று நமது நாடு சின்னாபின்னமாகி போவதற்கான மிக முக்கியமான காரணங்களுள் இது அரசியல்வாதிகளுடைய ஆளுகின்ற முறைகளிலே உள்ள பிழையான இந்த முறை ஒரு முக்கியமான காரணம். இது அவர்கள் விட்டு சென்று விட்டு போனது. நாம் இன்னும் இதனை வைத்துக் கொண்டு பெருமையோடும் பெருமிதத்தோடும் சுதந்திர தினம் கொண்டாடுகின்றோமே, அதுதான் நமக்குள்ளே இந்த கேள்வியின் ஒரு பகுதியாக இருந்து நிற்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முறையை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஆளுபவர்கள் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து ஒரு மண்ணை ஆள வேண்டும் என்று தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. எல்லோரும் ஒன்றாக நின்று ஆலோசனை செய்து ஒரு தலைவரின் கீழ் நாட்டை நிர்வகிக்க வேண்டும் என்று தான் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. இதற்கு முன் பல தடவைகளில் இதனை உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் இன்னும் சில விஷயங்களை தொடர்ந்து படிப்பதற்கு விரைகின்றோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூட்டாக சேர்ந்து செய்யப்படக்கூடிய சூரா கலந்த ஆலோசனையின் கீழுள்ள ஒரு ஆட்சி ஒரு தலைவரின் கீழ் நடைபெற வேண்டும் என்று போதிக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். ஒருவர் ஆட்சி செய்ய அவரோடு ஒரு கட்சியும் இன்னும் சில கட்சிகளும் மற்ற கட்சிகள் இன்னொரு பக்கம் நின்று கொண்டு ஏட்டிக்கு போட்டி அரசியல் செய்வது ஒருபோதும் நாட்டுக்கோ மண்ணுக்கோ மக்களுக்கோ தகுமானதல்ல, ஆரோக்கியமானதல்ல என்று இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. ஒருவர் ஆளுகின்ற போது அவர் செய்கின்ற நல்லவற்றுக்கு ஊக்குவிக்க ஊக்குவிக்கும் கடமைப்பட்டவர்கள் அவருடைய நல்ல பணிகளிலே அவரை முதுகு தட்டி கொடுக்க வேண்டியவர்கள் எதிர்கட்சி என்பதற்காக வேண்டி எதிர்த்துக் கொண்டு நாளை அவருடைய இடத்தை நாம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல கொள்கைகளையும் எதிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிழையான முறையை அவர்கள் காட்டிவிட்டு அவளிடத்தை விட்டுவிட்டு சென்றிருந்தார்கள். அதைத்தான் நாம் இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரசியல்வாதிகளுடைய கவனத்தையும் இடத்திலே வேண்ட விரும்புகின்றேன். அரசியல்வாதிகள் யாரும் எதிலிருந்தும் விடுபாட்டு உரிமை உள்ளவர்கள் அல்ல. எவருக்கும் இம்யூனிட்டி இஸ்லாத்திலே கொடுக்கப்படவில்லை. சட்டத்துக்கு புறம்பாக ஒரு அரசியல்வாதியை நாம் பார்ப்பதற்கு இல்லை. ஒரு சாதாரண குடிமகனுக்குரிய உயர்ந்தபட்ச குடி உரிமை உட்பட எல்லாம் என்னென்ன இருக்கின்றனவோ அவை அனைத்தும் மட்டும்தான் அவருக்கும் இருக்கிறது. அப்பால் விடுபாட்டுரிமை அவருக்கு கிடையாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் வக்கீல்கள் என்று சொல்வோம். நமது அரசியல் பிரமுகர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கலாம், மாகாண மட்டத்தில் இருக்கலாம், நகர மட்டத்தில் இருக்கலாம். எங்கிருந்தாலும் இதெல்லாம் நான் பேசுவது இஸ்லாத்தின் அடிப்படையான விடயங்கள், சட்டத்துறையோடு சம்பந்தப்பட்டது. சகோதரர்களே, இதெல்லாம் அரசியல் துளம்பி போயிருக்கக்கூடிய காலத்திலே இஸ்லாம் என்ன தெளிவு சொல்லுகிறது என்பதை படித்துக் கொள்வதற்குரிய ஒரு அழகான, அருமையான, அற்புதமான சந்தர்ப்பம் இது என்பதனால் நான் இதனை உங்களோடு பேசிக் கொள்வதற்கு விரும்புகின்றேன். அவர்கள் நமது பிரதிநிதிகள், நமது அரசியல்வாதிகள் நமது பிரதிநிதிகள், நமது தலைவர்கள் அல்ல. பிரதிநிதி எதில் தெரியுமா? நமது உரிமையை பேசுவதற்கு, நமது கோரிக்கையை நிறைவேற்றி தருவதற்கு, நமது பிரச்சனைகளை சென்று முன்வைக்க வேண்டிய இடத்திலே முன்வைப்பதற்கு, நமது பொது தேவைகளை எந்த இடத்தில் கொண்டு போய் சேர்த்து அவர்கள் பெற்றுத்தர வேண்டுமோ, நிறைவேற்றி வைக்க வேண்டுமோ அதனை செய்வதற்கு, நமக்கு அநியாயங்கள் நடக்கும் போது குரல் கொடுக்க வேண்டிய நேரத்திலே குரல் கொடுக்க வேண்டிய இடத்திலே குரல் கொடுக்க வேண்டிய முறைப்படி குரல் கொடுப்பதற்கு இதற்கான பிரதிநிதிகள் அவ்வளவுதான். அதனால் தான் சில நாடுகளிலே இன்றும் பாராளுமன்றத்துக்கு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதிகள் சபை என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் யாரின் பிரதிநிதிகள்? மக்களின் பிரதிநிதிகள். மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் எதற்கு தெரியுமா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக, நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை, குடும்பத்தவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக, உங்களின் வருமான வழிகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, உங்களுக்காக வேண்டி உழைக்கின்ற சிறு கூட்டம் கொண்டிருப்பார்கள், அவர்களின் நலன்களை மட்டும் கவனிப்பதற்காக வேண்டி அல்ல. உங்களுக்கு வாக்களித்தவர்கள் எல்லோரும் பொது மக்களின் நலனுக்காக நீங்கள் நிற்க வேண்டும், அவர்களின் குரலாக நீங்கள் ஒழிக்க வேண்டும், அவர்களின் செயற்பாட்டாளராக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு பொது வட்டார ஆம்மா, ஒரு ஜெனரல் ரெப்ரசன்டேஷன், ஒரு கமன் ஏஜென்சி உங்களுக்கு தந்திருக்கிறார்கள், பொது பிரதிநிதித்துவம் ஒன்றை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இதுதான் உங்களுக்கு புரிய ஆகக்கூடிய சரியான விளக்கமாக இருக்கிறது. நீங்கள் அங்கிருந்து சம்பளம் பெறுகிறீர்கள் என்றால் நீங்கள் மக்களின் வேலையாளராக மாறுகிறீர்கள். சம்பளம் எடுக்காமல் பிரதிநிதியாக இருக்கலாம், நீங்கள் வேதனம் எடுத்தால் மக்களின் வேலையாளராக ஆகிறீர்கள். அஜீர், மக்களினால் கூலிக்கு அமர்த்தப்பட்டவர். ஒருவர் இன்னும் ஒருவரின் வேலையை பார்ப்பதற்கு கூலி எடுத்துக்கொண்டும் செய்யலாம், கூலி எடுக்காமலும் செய்யலாம். அரசியல்வாதிகள் நீங்கள் நகர சபையில் இருந்து சம்பளம் பெற்றால், மாகாண சபையில் இருந்து சம்பளம் பெற்றால், பாராளுமன்றத்திலிருந்து சம்பளம் பெற்றால், அமைச்சு பதவி வகித்து சம்பளம் பெற்றால், மனிதர்கள், நாட்டு மக்கள் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி அன்றாட உழைத்து சேவை கட்டணமாக, பொருள் கட்டணமாக, வேறு வழிகளில் வரிகளாக செலுத்துகிறார்களே, அவற்றிலிருந்து உங்களுக்கு வேதனம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் மக்களுக்காக வேலை செய்வதற்காக வேண்டி நீங்கள் அந்த வேதனத்தை வேண்டாம் என்று சொல்லலாம், அது உங்களுடைய பெரும் தன்மையாக இருக்கும். மேலதிகம் சலுகைகளை நீங்கள் வேண்டாம் என்று சொல்லலாம், அது உங்களுடைய பெரும் தன்மையாக இருக்கும். செய்வதுதான் உத்தமமானது. அதனை நீங்கள் செய்யாமல் சம்பளத்தை பெறுகிறீர்களா? நீங்கள் அவர்களுடைய கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஒரு வேலையாளராக மாறுகிறீர்கள். பெரியார் சாபிஈ அபு இத்ரீஸ் அல் ஹௌலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க செல்கிறார்கள். ஹஜ்ரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் பெரும் அதிபதியாக ஜனாதிபதியாக வீற்றிருக்கிறார்கள். அந்த கலீஃபாவை பார்க்க போன நேரத்திலே சலாம் சொன்னார்கள். எப்படி தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக அய்யுஹல் அஜீர், கூலிக்கு அமர்த்தப்பட்டவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்றார்கள். அவர்களுடைய வாயிலே இருந்தவர்கள் அய்யுஹல் அமீர் என்று சொல்லுங்கள் என்றார்கள். அஜீர் அல்ல, அமீர், அவர் முஃமின்களின் தலைவர். அமீர் என்ற பதத்திலும் நான்கு எழுத்துக்கள், அஜீர் என்ற பதத்திலும் நான்கு எழுத்துக்கள். ஆனால் இரண்டாவது எழுத்து அமீரிலே மீன், அஜீரிலே ஜீன். இரண்டு எழுத்துக்கள் தான் ஒன்று கொண்டு மாறும் போது தலைவர் அஜீராக உச்சரிக்கப்படும் போது கூலியாளாக மாறுகிறார். சொன்னார்கள், திரும்பவும் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹல் அஜீர் என்று தான் சொன்னார்கள். கேட்டுக்கொண்டிருந்த முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அபு முஸ்லிமை வரவிடுங்கள், அவர் என்ன சொல்கிறார் என்பது அவருக்கு தெரியும் என்று. உள்ளே போன போது சொன்னார்கள், நீங்கள் ஒரு அஜீர், நீங்கள் மக்களுடைய வேலையால். இதுதான் சகோதரர்களை இருக்கக்கூடிய சகல அரசியல்வாதிகளுக்கு பொருந்தும். எவரவரெல்லாம் அவர்களில் சம்பளம் பெறுகிறார்களோ, ஆகவே நாம் அவர்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடுவதற்கு, அவர்களுக்கு மாலைகள் போட்டு வரவேற்பதற்கு, அவர்களுக்கு கரகோஷம் செய்து அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கெல்லாம் எங்களுக்கு மார்க்கத்தில் எந்த விதமான கட்டாயமும் இல்லை. அவர்கள் நமது வீட்டிலே பணி செய்கின்ற ஒருவனுக்குத்தவர்கள். நாம் அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து வைத்திருக்கிறோம் நமது வேலைகளை செய்வதற்காக வேண்டி. அவர்கள் நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே இடைவெளி ஏற்படுத்திக் கொள்ள முடியாது, நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே வேலை கட்டிக் கொள்ள முடியாது. அரசியல்வாதிகளை பற்றித்தான் சொல்லுகிறோம், அவர்கள் பொதுமக்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே வாயில் மூடிக்கொள்ள முடியாது, இடையில் தரவர்களை வைத்துக் கொள்ள முடியாது. நேரடியாக ஒரு குடிமகன் தன்னை சந்திப்பதற்கு அவருடைய வாயில்கள் திறந்திருக்க வேண்டும், தடைகள் முற்றாக அகற்றப்பட்டிருக்க வேண்டும், திரைகள் நீக்கப்பட்டிருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நன்னடியார்களே, இதுதான் இஸ்லாமாக இருக்கிறது. ஆகக்கூடினால் உங்களுக்கு என்ன எடுக்கலாம் தெரியுமா? ஆகக்கூடினால் உங்களுக்கு என்ன எடுக்கலாம் தெரியுமா? உங்களுடைய ஆட்சியிலே பொறுப்பிலே இருக்கிற போது நீங்கள் முழுமையாக மக்கள் சேவைக்காக உங்களை அர்ப்பணம் செய்தால் உங்களுடைய தொழிலை உங்களால் பார்த்துக் கொள்ள முடியாது இருக்கும், உங்கள் ஜீவனோபாயத்துக்கு வழி தடைப்படும் என்றிருந்தால் அதனையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக வகுத்து பகுத்திருந்தார்கள். உங்களுக்கு நான் விட்டு அனுமதி தருகிறேன். சொன்னார்கள், அமலன், எவர் நமக்காக ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டாரோ அவர் நமக்காக ஒரு பொறுப்பை ஏற்றிருக்கிறார். வலம் எக்குள்ளஹூ ஸௌஜத்துன் ஃபலம் வலம் எக்குள்ளஹூ ஸௌஜத்துன் ஃபல்யத்தகித் ஸௌஜா, அவருக்கு மனைவி இல்லை என்றால் மனைவி ஒன்று எடுத்துக் கொள்ளவும். எவ்வளவு அழகான வழிகாட்டல்! அவர் திருமணம் முடிக்காத ஒருவர் ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கிறார், மக்களின் பிரதிநிதியாக வந்திருக்கிறார். அவருக்கு பொதுமக்களுடைய தள்ளியிலிருந்து கல்யாணம் முடிப்பதற்கு எவ்வளவு தேவையானதை கொடுக்கலாம்? வழி இல்லை என்றால் வமல்லம் எக்குள்ளஹு ஹாதிமுன் ஃபல்யத்தகித் ஹாதிமா, அவருக்கு ஏற்கனவே சேவகன் ஒருவர் இல்லை ஊழியம் செய்வதற்கு, அப்படியாக இருந்தால் அவர் ஒரு சேவகனை எடுத்துக் கொள்ளவும். ஒரு சேவகன் ஆனால் அவரிடத்திலே சேவகன் இருந்தால் சேவன் இருந்தால் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அரசியல் ரீதியாக வந்திருக்கிறீர், உமக்கு வாழ்வதற்கு தங்குவதற்கு இல்லிடம் கிடையாது, வீடு கிடையாதா? இல்லை என்றால் ஒரு வீட்டை பெற்றுக் கொள்ளலாம் பொதுநிதியிலிருந்து. கடமை ரீதியாக மக்கள் தேவைக்காக போவதற்கு வருவதற்கு வாகனம் தேவையில்லையா? வாகனம் உம்மிடத்திலே சொந்தமாக இல்லை என்று இருந்தால் ஒரு வாகனத்தை எடுத்துக் கொள்ளலாம் பொது நிதியில் இருந்து, மக்கள் நிதியில் இருந்து. இதை சொன்ன போது ஹபரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அஸ்தர்தே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை ரொம்ப கூட சொல்லிட்டீங்களே என்றாங்க. சொன்னாங்க, மன் அசாப சிவா தாலிக பஹுவகால், இதை தப்பால் இது தவிர வேறு ஏதாவது எவரும் எடுத்தால் அவர் மோசடிக்காரர் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே வாழும் வசாரி, அவர் மோசடிக்காரரும் தான், அவர் திருடரும் தான் என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பணத்தை எடுத்து நம்முடைய சமூகத்தின் அப்பாவித்தனத்தை மூலதனமாக கொண்டு அரசியல் நடத்துகிறவர்கள் இந்த ஹதீஸில் நின்று சிந்திக்கவும், எத்தனை சொகுசு வாழ்க்கை வாழ்கிறீர்கள், இதையெல்லாம் எம்முடையவும் பொதுமக்களுடையவும் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி சம்பாதித்த பணம் இல்லையா? இது என்ன, நான் உங்களுக்கு எழுதி தந்த பணமா? உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஆட்களையும் நீங்கள் சொகுசாக உல்லாசமாக வாழ வைப்பதற்கு காருக்கு மேல் கார், வேனுக்கு மேல் வேன். அண்மையில் படித்தோம், ஒரு அமைச்சர் கட்சி விட்டு கட்சி மாறுகிறார், அவருடைய 65 பாதுகாப்பு ஆட்கள் வாபஸ் பெறப்படுகிறார்கள். சுபஹானல்லாஹ், 65 பாதுகாப்பு ஆட்கள், ஒரு அமைச்சருக்கு 65 பாதுகாப்பு ஆட்களை மெயின்டைன் பண்ணுவது, பராமரிப்பது, ஒருவருடைய சம்பளம் என்ன, அவருடைய ஏனைய போஸ்ட் என்ன, மேலதிக சலுகைகள் என்ன, எத்தனை ஊழியர்கள், எத்தனை காவலர்கள், இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய வீண்விரயம். உமக்கு ஒரு ஊழு வீடு இல்லை என்றால், உமக்கு ஒரு சேவகன் சேவகன் இல்லை என்றால், உமக்கு ஒரு வாகனம் வாகனமே உம்மிடத்திலே சொந்தமாக இல்லை என்றால், உமக்கு எத்தனை வாகனங்கள், ஓடுகின்ற வாகனங்கள், ஒன்றுக்கு முன் எத்தனை, ஏறி போகிற வாகனத்துக்கு பின் எத்தனை வாகனங்கள், இதையெல்லாம் நபியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நீ ஒரு திருடன், நீ ஒரு மோசடிக்காரன். பொதுமக்கள் பணத்தை திருடி இருக்கிறாய், பொதுமக்கள் பணத்தில் மோசடி செய்திருக்கிறாய். இந்த உலகத்திலே அல்லாஹ் தெளிவாக சொன்னான், முதலாவது எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? ஒரு நபி மோசடி செய்ய முடியாது என்கிறான். நபி மார்களுடைய பண்புகள், ரசூல் மார்களுடைய பண்புகளே முக்கியமானதுதான். அவர்களிடம் அமானத், அமானிதம் இருக்கும், அமானிதம் பேணுவார்கள். அதற்கு மாற்றம் தான் உலூல், ஹியானத், மோசடி செய்தல். அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன தெரியுமா? ஒரு நபி மோசடி செய்ய முடியாது. உலகத்திலே மோசடி செய்வாரோ மறுமையில் உலகத்திலே செய்த எந்த பொருளை மோசடி செய்தாரோ அந்த பொருளை சுமந்து கொண்டு வருவார். ஆட்டை களவெடுத்து மோசடி செய்து இருந்தால் ஆட்டுடன் வருவார். ஆடு கட்டிக்கொண்டு இருக்கும் மக்கள் அனைவரும் பார்ப்பார்கள். காரை எடுத்து மக்கள் பணத்திலிருந்து மோசடி வீண்வரையும் செய்திருந்தால் அந்த கார் வரும், கார் சத்தம் போட்டு கொண்டு வரும், மக்கள் பார்த்தார்கள், இந்த ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களிடத்திலே வைத்து இப்படி எல்லாம் சுரண்டி ஏமாற்றி அவன் வைத்துக் கொண்டிருந்த கார் இங்கே வந்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் பருவ உண்மை சகோதரர்களே. ஆகவே அரசியல்வாதிகள் எவராக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய வேலையாட்கள், பணியாட்கள். அவர்கள் நமக்கு கீழே இருக்க வேண்டியவர்கள், நமக்கு மேலே இருக்க வேண்டியவர்கள் அல்ல. எவருக்கும் நாம் தாஜா பண்ண வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இருக்கும் நிலையில் ஒருவன் இந்த சொகுசையெல்லாம் விட்டு சம்பளத்தை கூட வேண்டாம் என்று விட்டுவிட்டு சிறப்பாக மக்கள் படித்து சொல்கிறான் என்றால் அவன் தான் ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும் போது அருமையாக மக்களுக்கு இந்த அரசியல் பிரமுகர்களுக்கு வழி சொல்லித் தருகிறார்கள். இன்னி அன்ஸல்து நஃப்ஸி மின் ஹாதல் மாலி மன்ஸிலத வலியில் யசீம், என்னை பைத்துல் மாலின் இந்த சொத்தில், பைத்துல் மாலின் செல்வத்தில் ஒரு அனாதையின் பொறுப்பாளரின் இடத்தில் வைத்திருக்கிறேன். ஒரு அனாதை, தந்தை இல்லை, அந்த அனாதைக்குரிய சொத்துக்கள், செல்வங்கள், பணங்கள் ஒருவருடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதனை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறான். எவர் அனாதையின் பொறுப்பாளராக சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் வசதி உள்ளவராக, போதுமான அளவு தன்னிடத்திலே உள்ளவராக இருந்தால் அனாதையின் பொறுப்பில், தன்னுடைய பொறுப்பில் இருக்கும் அந்த அனாதையின் சொத்தில் இருந்து கை வைப்பதை தவிர்த்து கொள்ளவும், அந்த சொத்தில் கை வைப்பதை தவிர்த்து கொள்ளவும். ஒமங்கான தண்ணீரன், அவருக்கே கஷ்டமாக இருக்கிறது, வாழ்க்கை ஜீவனோபாயம் இல்லை, வாழ்க்கை ஓட்டுவது கஷ்டமாக இருக்கிறது, வயிற்று கிடைக்கிறது என்றால் பல்யக்குள் பில்மாரூஃப், தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள அனாதையின் சொத்திலிருந்து நன்முறையை எடுத்துக் கொள்ளவும். நன்முறையில் என்றால் எவ்வளவு சாப்பிட்டால் போதுமோ அதை எடுத்துக் கொள்ளவும், எவ்வளவு உடுத்தினால் போதுமோ அதை எடுத்துக் கொள்ளவும். மேலதிகமாக அளவுக்கதிகமாக இல்லை. இதுதான் உமர் ரபியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த மாதிரி தான் நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன் தெரியுமா? விளக்கம் சொல்லுகிறார்கள், இனி என்னிடத்திலே போதுமான அளவு சொந்தமாக பணம் இருந்தால் நான் பைத்துல் மாலிலிருந்து சம்பளம் பெறுவது இல்லை, நிரந்தரமாக அவர்கள் சம்பளம் போட்டுக் கொள்ளவில்லை. எனக்கு ஒன்றும் இல்லை தேவைப்படுகிறது என்றால் பைத்துல் மாலில் இருந்து கடன் பெறுவேன். சுபஹானல்லாஹ், சும்மா இருக்க மாட்டேன், கடன் பெறுவேன். வசதி வந்தவுடன் பைத்துல் மாலுக்கு திருப்பி கொடுத்து விடுவேன். இதுதான் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேடையில் பேசிவிட்டால் கலீஃபா உமரை பற்றி இந்த அரசியல்வாதிகளும் கூடத்தானே சென்று பேசுகிறார்கள். அந்த கலீஃபா உமர் பேணிய தூய்மை, அப்பழுக்கற்ற வாழ்க்கை பொதுச்சத்திலே எங்களிடத்தில் எங்கே போனது என்று கேட்க விடுகிறோம். அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் நமக்கு சொல்லப்பட்டுள்ள ஒழுங்காகவும் முறையாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த அரசியல் பிரமுகர்கள் அவர்கள் தனக்குள்ளே வெட்டிக் கொள்ளலாம், குத்திக் கொள்ளலாம், இதுவெல்லாம் நாம் இன்னும் சுதந்திரத்தை சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தத்தை தான் காட்டுகிறது. இந்த முறை மாற வேண்டும். இப்படி மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு, மக்களின் பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொண்டு, மக்களுடைய அத்தாவித்தனத்தை மூலதனமாக கொண்டு, மக்கள் ஏதோ எப்படியும் செய்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிட்டு வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்களே, அதனையெல்லாம் தமக்கு இலாபகமாக சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு, நம்மை கேட்பதற்கு பார்ப்பதற்கு ஆளில்லை என்று நினைத்துக் கொண்டு, எடுத்ததெல்லாம் தன்னுடைய முடிவு, எடுத்ததெல்லாம் தன்னுடைய கருத்து என்று இருப்பவர்கள் நாளை ஒரு நாள் மாற்றுவார்கள். சகோதரர்களே, ஒவ்வொரு தனத்துக்கும் ஒவ்வொரு சரத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே அங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். சுரந்தியவை அனைத்தும் உங்களோடு சேர்ந்து வரும், மாடு வரும், சார் வரும், உங்களுடைய அனைத்து சொத்துக்களும், தோட்டங்கள் வரும், மரங்கள் வரும், நீங்கள் தேடி வைத்த அத்தனையும் கடை வரும், கடையில் உள்ள இரும்பு வரும், அரிசி வரும், எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். நாங்களும் பார்ப்போம், முழு மனித சமுதாயமும் பார்ப்போம். உங்களுடைய ஊழலை அந்த இடத்திலே அல்லாஹ் அம்பலப்படுத்துவான், உங்களுடைய திருத்தை அல்லாஹ்வால் அம்பலப்படுத்துவான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நானாக சொல்லவில்லை, எனக்கு முன் படித்தது போன்ற அருமை நாயகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்து புரிந்து கொண்ட தெளிவான உண்மைகளாக இருக்கின்றன. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுதந்திரத்தை சென்ற இரு தினங்களுக்கு முன் நாம் எல்லாம் பெருமிதத்தோடு கொண்டாடினோமே, இவற்றை சிந்திப்பதற்காக வேண்டிச் சொல்லுகிறேன். இந்த அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டும், இந்த அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டும். ஒருவரை மற்றவர் எதிர்த்து செய்கிற அரசியல் தான் நாம் ஆங்கிலேயர்களிடத்தில் இருந்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது, அரசியல் கலாச்சாரமாக இருக்கிறது. இந்த விடயத்தில் இருந்தும் நமக்கு எல்லோருக்கும் சுதந்திரம் தேவைப்படுகிறது. எல்லோருக்கும் இந்த பாடத்தை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். முதலில் எனக்கு, இரண்டாவதாக உங்களுக்கு, மூன்றாவதாக இல்லை, முதன்மையாக அரசியல் செய்கிற பிரமுகர்களுக்கு. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவரும் விடுபாட்டுரிமை உள்ளவர்கள் அல்ல என்பதை தயவு செய்து மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம். ஒருவர் செய்கிற அரசியலில் மற்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து செய்கிற அரசியல் தயவு செய்து இல்லாமல் போக வேண்டும். ஒருவர் செய்கிற அரசியலை மற்றவர் எதிர்த்து செய்கிற அரசியல் இல்லாமல் போகும் போதுதான் இந்த ஊர் விடிவு கிடைக்கும், இந்த நாட்டுக்கு விடிவு கிடைக்கும். நல்லவற்றை ஆதரிக்க வேண்டும், அதற்கு நாம் எப்பொழுதும் முதுகு தட்டி கொடுக்க வேண்டும். செய்கின்றவரை, பிழை செய்கின்ற போது, பிழை செய்கின்ற இடத்திலே பிழை செய்கின்றவரை சந்தித்து உரிய முறையில் பண்பாக சௌவியமாக சொல்லி திருத்துகிற அரசியலை செய்யுங்கள். ஏற்றிக்கு போட்டியாக சண்டை பிடித்துக் கொண்டு, பாறையிலே கச்சை கட்டிக்கொண்டு, இவனுக்கு ஒரு அறிக்கை, அவனுக்கு ஒரு அறிக்கை, நீயானானா என்ற யுத்தம். சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்தில் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கென்றே பெரும் கேளிக்கு ஒரு கேளியை ஏற்படுத்தியிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு அடுத்த சமூகம் பார்த்து துப்புகின்ற கார் உமிழுகின்ற அளவுக்கு சீச்சி என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு கேவலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. முஸ்லிம் அரசியல்வாதிகள் செய்கின்ற இந்த ஊரில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தான் நடக்கிறது. இந்த நாட்டில் பட்டியலிட்டு இயங்கும். எனவே ஒரு சில விதிவிலக்கு இருக்கலாம். மொத்தத்தில் அநேகமான முஸ்லிம் அரசியல்வாதிகள் உயர்மட்டம் முதல் அடிமட்டம் வரைக்கும் இந்த கலாச்சாரத்திலே இருக்கிறார்கள். இந்த சுதந்திரத்திலிருந்து விடுபடவில்லை. ஆகவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தயவு செய்து இதிலிருந்து இறங்கி வாருங்கள். 27 ஆண்டுகளாக எம்பி இல்லை என்று சொல்கிறீர்களே, 27 ஆண்டுகளாக எம்பி இல்லை, பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லை என்று புதுக்கிறீர்களே, சொல்கிறீர்களே. செய்வதற்கு, ஆவண செய்வதற்கு எத்தனை செய்திருக்கிறோம்? அதை விட பேசுகின்ற எவராவது 27 ஆண்டுகள் எந்த பிரதிநிதியும் நமக்கு அரசியல் ரீதியாக பாராளுமன்றத்தில் இல்லாமல் அவ்வா நமது தேவைகளை நிறைவேற்றி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் கண்டு அல்லாஹுவின் சக்தியை புரியவில்லையே. எத்தனை பேர் கேடுகட்டு போன நமக்கு ஒரு அரசியல்வாதி இல்லை என்று, எத்தனை பேர் நெருகட்டு போன நமக்கு ஒரு அரசியல்வாதி பாராளுமன்றத்தில் இல்லை என்று, எத்தனை பேர் தொழில் இழந்து போனோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்முடைய வியாபாரம் ஜொலிக்கவில்லையா? நமது கல்வி ஜொலிக்கவில்லையா? நமது பாடசாலைகள் கட்டிடங்களை காணவில்லையா? நமது ஆஸ்பத்திரிகள் கட்டிடங்களை காணவில்லையா? சகோதரர்களை, இதுவெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சபப ஒரு காரணம். அல்லாஹ் புத்தர மக்களுக்கு ஈமானை கூட்டிக் கொடுப்பதற்கு ஒரு வழியை தந்தான். மனிதர்கள் உங்களுக்கு அரசியல் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் இருந்துதான் உங்களுடைய வாழ்க்கை நிலை மேம்பட வேண்டும் என்று கிடையாது. அவர்கள் இல்லாமலேயே நான் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவேன். நம்முடைய சகோதரர்கள் உயர்ந்த நிலைகளை அடையவில்லையா? நம்முடைய சகோதரிகள் உயர்ந்த நிலையை அடையவில்லையா? எவருடைய வீட்டில் அடுப்பு எறியாமல் இருந்தது சகோதரர்களே? அல்லாஹ்வை எண்ணி பார்க்க மறந்து போனோமே, அல்லாஹ்வை நினைத்து பார்க்க மறந்து போனோமே. எவரை பார்த்தாலும் நாம் தான் ஆட்சியை மாற்றினோம், நாம் தான் இருந்தவரை புரட்டினோம். நாம் அல்லாஹ் புரட்டினான், அல்லாஹ் ஒருவரை கொண்டு வந்தால் இந்த பேச்சை எந்த ஒருவரிடத்திலும் கேட்க முடியாமல் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், அரசர்களுக்கு பிறகு அரசர்களை நான் கொண்டு வருகிறேன் என்கிறான். நாம் சொல்லுகிறோம், இருப்பவரை நாம் அகற்றினோம், இல்லாமல் இருந்தவரை நாம் கவலைக்கு கொண்டு வந்தோம், புரட்டியவர்களும் நாம், அமர்த்தியவர்களும் நாம். இதுவெல்லாம் நம்முடைய ஈமானுக்கு அப்பாற்பட்ட பேச்சு சகோதரர்களே. நாம் முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் எதுவும் எப்படியும் பேசலாம். அமர்த்துபவன் அல்லாஹ், வீழ்த்துபவன் அல்லாஹ். எத்தனை பேர் இந்த நம்பிக்கையில் நின்றோம் பேசினோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நன்றி கட்டு ஒரு சமூகமாக, அல்லாஹுவை மறந்து நன்றி கட்டு வாழ்கின்ற ஒரு சமூகமாக தொடர்ந்து இருக்கிறோமே. அல்லாஹ்விடத்திலே முயற்சிகள் செய்யும் அதே வேளை அல்லாஹுவை மறந்து அவனுடைய உயர்ந்த இடத்திலே நமது கைகளை நீட்டுவதை விட்டுவிட்டு இப்படியெல்லாம் நாம் பேசுவது, திட்டமிடுவது, இதுவெல்லாம் அசிங்கமானதும் நம்முடைய ஈமானுக்கு வேட்டு வைக்கிறவரே என்று சகோதரர்களே. ஆகவே நல்லவர்கள் நாம் அனைவரும். நம்மிடத்தில் ஈமான் ஒன்று உள்ளே கிடந்து எரிந்து கொண்டிருக்கிறது. அவ்வப்போது தணல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஈமானிய தணல்கள் ஒரேடியாக நமது ஈமான் மூடுபட்டு செத்து போய்விடவில்லை, தூந்து நூர்ந்து போய்விடவில்லை. ஆகவே நம்முடைய இருக்கிற ஈமானை பாதுகாப்போம், அதனை வளர்ப்போம். நம்முடைய இந்த சுதந்திர பேச்சுக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் நிழல் நின்று தூய்மையான உண்மையான சுதந்திரத்தை இந்த நாடும் நாட்டு மக்களும் பெற்றிருக்கிறார்களா என்பதை சிந்திக்க வேண்டும். முக்கியமாக இந்த மேற்கத்திய கலாச்சாரமும் கொள்கைகளும் இந்த நாட்டிலிருந்து எடுபட்டு போய் ஒருவர் மற்றவரை எதிர்த்து செய்கிற அரசியல் இல்லாமல் போய் ஒருவர் மற்றவரை அணைத்து செய்கிற, ஒருவர் மற்றவரோடு கைகோர்த்து செய்கிற, ஒருவர் மற்றவரோடு ஆலிங்கனம் செய்து கொண்டு செய்கிற, ஒருவர் மற்றவரை பாராட்டி செய்கிற, ஒருவர் மற்றவருக்கு ஆலோசனை சொல்லி செய்கிற, ஒருவர் மற்றவரின் ஆலோசனையை கேட்டு பெற்று செய்கிற இந்த அன்பு அடிப்படையில் காரூண்ய பிணைப்புடன் நடைபெறுகின்ற ஒரு அரசியல் கலாச்சாரம் இந்த சுதந்திர நினைவுகளில் சங்கமிக்கும் என்றால், நமது நடைமுறை வாழ்க்கையில் பழிச்சிடும் என்றால், நடைமுறைக்கு வரும் என்றால், அதுதான் உண்மையான சுதந்திரமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய மகத்தங்கரையும் புறக்கங்கரையும் திறந்து வைப்பானாக. அன்பு பிணைப்போடு மக்கள் வாழ்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் அடிப்படையில் நமது முன்னேற்றத்தையும் உயர்த்தி வைப்பானாக. நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பயந்து தமது பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பக்குவத்தை கொடுப்பானாக. ஒரு சிறந்த சுதந்திரத்தை மனிதர்கள் அனைவரும் அனுபவிப்பதற்கு அல்லாஹ்வுத்தாலா தௌஃபிக் தருவானாக. எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லோரும் பொது சுற்றுச்சூழல் குறிப்பாக அல்லாஹுவை பயந்து நடப்பதற்கு ஒவ்வொரு சதத்துக்கும் கணக்கு காட்ட வேண்டும் என்ற உணர்வோடு பயந்து நடப்பதற்கு அல்லாஹ்வுத்தாலா தௌஃபிக் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.